தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் இருக்கிறார். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். ரெண்டு பேரும் ஃபிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனோம், டாய்லெட்னு போட்டிருந்தான். அதில் ஐ கொஞ்சம் அறிஞ்சிருந்தது. இவன் கேட்ட அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே, வாடகைக்கு விடுவான் நான், அவன் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா போய். போயிட்டே இருக்கிறோம் டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அப்படின்னா நானு அப்படின்னா அப்படின்னா என்னடா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு விஸ்வநாதன் அப்படின்னா அதாண்டா அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம் காபூல் அப்படின்னா இந்த என்ன கோபம் தோணுமே காபூல்ங்கிறது ஒரு ஊரு அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கணும் ஏன்னா ஒரே பொட்டக்காடா இருக்குது, இதுல போய் திராட்சை எங்க என்ன கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னா இங்க இருந்து ஆண்டா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேற்ற படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார் என்ன கஜினி முகமது? அங்க இருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்னென்ன இதுதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர், அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையார கேட்டா அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு. பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னடான, பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்கடா சும்மா. வெளியில வந்தோம், முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு செபஸ்டியன் ரூடின், அவர் உட்கார்ந்துருந்தார் பிரண்ட்ல. அர்ஜுனா கண்ணதாசன், இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானோ இல்லையோ, என்ன முசோலினி இந்த ஊரான முசோலினி இல்லடா, இது சமாதிடா, இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான் என்னன்னு, அது உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் செகாய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செகாய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செகாய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு. இதான் செகாய்ஸ்கி வாய்ச பியானோன்னு. அந்த செகாய்ஸ்கி வாய்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட நான் கையில வாங்கல. அந்த பியானோட உட்கார்ந்தா ஒரு ஹாஃப் அன் அவர் வாய்ச்சான் செகாய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சு போ. ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செகாய்ஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றா. கம்ப்ளீட் உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சென்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா? தெரியவா? கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். கோயில போய் சாமி கும்பிட்டே இருக்கணும்னா முருகா 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 முருகான்னு திரும்பி பார்த்தா அவர் பச்ச சேலை போனேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி. நூலாம்படைய கையாலே தொடச்சுன்னா அது கையில ஒட்டிக்கணும். தொடக்கிறவர்தான் தொடக்கணும். அது நேரடியா உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளை காண முடியுமா? நான் கடவுளை காண முடியும். கடவுளை காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால் சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும். அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களிலே இருந்து விடுதலை. அந்த ஆண்டவன் எப்போது தெரிவான் என்றால் சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது. அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலே இருந்து விடுதலை வந்துடும். அதுதான் எல்லாரும் தேடி, பிரதம மந்திரியில இருந்து அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலில் ஏன் விழுகிறார்கள்? ஒரு கோடீஸ்வரன் காலில் விழுந்தா அதோட லாபம் உண்டு. ஏன் விழுகிறார்கள் என்றால் அந்த மனிதன் ஒருவர் தான் சகல விஷயங்களிலே இருந்து ஒருவர் தான் அற்று போய் உட்கார்ந்துடலாம். பத்து அற்று ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கான்சன்ட்ரேஷனோட உட்கார்ந்து இருக்கிறார். கான்சன்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது, ஒருவனையே நம்பி தொடருவது. ஆனா ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று காண, இதெல்லாம் இந்த அஷ்டமாசத்தில் சொல்லுவாங்க. ஒரு நூறு வகையான கலைகள் எல்லாம் நூறு வகையாக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டா பாரு சொல்லுவார், ஒருத்தர் இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஒரே கான்சன்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பு. அதனால கடவுளை இருட்டிலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால், திடீரென தீபத்தை காட்டிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டான்னா அவன் கண்ணிலேயே அது நிக்க, திடீர்னு தீபத்தை அணைச்சிட்டு இருட்டில் கடவுள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்களிலே அது நிற்கின்றது. அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முருகி பாடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகுது. அதுவும் இந்த நாடு இருக்கிற இந்திய நாடு 58 கோடி மக்கள்னா 58 கோடி சுபாவம், அவ்வளவு சுபாவங்களுக்கு இடையிலேயும் இளையோடி கொண்டிருக்கிற பண்பாடு கிடையவில்லை என்றால் அதற்கு மத அடிப்படை ஒன்றுதான் காரணமாக அமைகிறது. மதம் மட்டும் இல்லாமல் போயிடுவான் மனிதனுக்கு மனுஷன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனிதனுக்கு மனிதன் என்ன நாத்திகனுக்கு அந்த பயம் கிடையாது. நாத்திகத்தை இந்த நாட்டிலே ஆரம்பித்தவன் மட்டும் யோக்கியனாக இருந்திருந்தால் நான் நாத்திகனாக இருக்க மாட்டேன். நாத்திகன் என்பவன் யோக்கியனாக இல்லை என்பதை காண என்னால முடியும். அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. நாஸ்தியனுக்கு ஆசியனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவு என்றால் உலகத்தில் பகுத்தறிவு எதை கண்டுபிடித்தது? அணு பிளந்தால் உலகத்தை வெடிக்க வைக்கலாம்னு ஒன்றை கண்டுபிடித்தது, அது பகுத்தறிவு. அங்கே பாடினால் இங்கே கேட்கும், இங்கே பேசினால் அங்கே கேட்கும், இதை கண்டுபிடித்தது பகுத்தறிவு. காற்றே இல்லாத இடத்தில் காற்றை கொண்டு வந்தது பகுத்தறிவு. இந்த மின்சார விளக்கு இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கொண்டு வந்தது பகுத்தறிவு. மனிதனுடைய நிழலை பிடித்து டெலிவிஷனிலே அனுப்பி கொண்டிருப்பது பகுத்தறிவு. சந்திரமண்டலம் வரைக்கும் கொண்டு போய் ஆட்களை நிறுத்துவது பகுத்தறிவு. இதுக்குள்ளே இது அடக்கம் என்று கண்டுபிடிப்பது பகுத்தறிவு. தவிர எதுவுமே இல்லை என்று சொல்ல பகுத்தறிவு வேணாம். எந்த இடியட்டும் சொல்ல முடியும் எதுவுமே இல்லை என்று சொல்வது. எதிரையும் எதுவும் கிடையாது, எல்லாம் பொய் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பகுத்து 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 ஆராய்ந்த பின்னாலேதான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நம்மாலே முடிந்தது. இவ்வளவு ஆண்டு இடையில இருந்து இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது. எப்படி அந்த மரம் வளர்கிறது? ராசியனை கேட்டால் எனக்கு அது திகைப்பாக இருக்கிறது. எனக்கு பார்த்தால் சிருஷ்டியை பார்க்கும் போது அவனை கேட்டால் அது தானா முளைச்சுது. கடவுள் என்பவருக்கு எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் நீ கற்பித்துக்கொள், அந்த இடத்திலே இருந்து நீ தப்பித்து ஓட முடியாது. ஆண்டவன் என்பவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவன் நாசிக வாரம் கிளம்பாத காலமே கிடையாது. நாசிகன் மாதிரியே பேசியிருக்கிறார். காலமேகத்தை படித்தால் நாத்திகம் மாதிரியே தோட சமயங்கள். அவன் கிண்டல் பண்ணுவான் கடவுளை. சிதம்பரத்தில் நடராஜர் வர்றார் ஊர்வலமா, எல்லாம் ஆண்டி கோலத்துல ஊர்வலம், முன்னாலே மேளம் தாளம் நச்சரமம் பூண்ட தில்லை நாதரே தேவரீர் பிச்சை எடுத்துண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன் கற்கடல் போலே முழங்கும் மேளமேன் ராஜாங்கமேன். நீ போறதோ பிச்சைக்கு இல்ல என்ன மேலகானத்தோட போற பிச்சைக்காரன் நீ, என்ன அது? கடவுளோட கொஞ்சிறது, கடவுளோட விளையாடுவது. பெருமாள் கருடனோட போறார். பெருமாளும் நல்ல பெருமாள், அவர்தம் திருமாலும் திருநாடும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் அந்தோ பறந்தெடுத்து பறக்குது ஐயோ பாருன்னா. பெருமாள் இருந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அதனால பறந்து எடுத்து போய் பறக்குது அவர் போயிட்டு போறது. காலமேகம் அது கடவுளோடு பேசினார் கொஞ்சினார். வரச்சொல்லடி கண்ணனை வரச்சொல்லடி, என் வாயார ஒரு முத்தம் நானாக தர வேண்ட வரச்சொல்லடி. கடவுளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த மதம் உண்டு. சுப்ரீமிட்டி யாருக்கும் கொடுக்கலாம். மரியாதை என்பது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். அன்பு என்பது வச்சா சாகர வரைக்கும் போகாது. அன்பு வேறு மரியாதை வேறு. எனக்கு உங்களோட உள்ளது மரியாதை என்றால் உங்களை பத்தி 4 பேர் வந்து தப்பா சொல்லும் போது அந்த மரியாதை போயிடும்.
உங்களிடம் உள்ளது அன்பானால், உங்களிடம் இருப்பது அன்பானால், உங்களை பத்தி என்ன வந்து அவர் குடிக்கிறாராமே அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்னா, நாம ஒரு பாட்டில் வாங்கி போவோமான்னு தோணும். காரணம், அந்த அன்புக்கனுடைய முதிர்ச்சி அவருக்கு மனசு சந்தோஷப்படணும்னு தோணும். மதத்தில் அன்பை முக்கியமாக கருதியவன் இந்து. அதனாலதான் கடவுளை பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். கண்ணனை காண்டால் மாலையிட்டால், வீராவை காதல், வீரா கண்ணனை காதலித்தால் என்றெல்லாம் கதை சொல்லும் போது அவனை லௌகீகத்துக்கு ஏன் இழுக்கிறோம் என்றால், நீயும் வா, நான் படுற பாட்டு நீயும் படு, நான் பாடுகிற பாட்டுக்கு நீயும் உடன்படு என்று அவனையும் வீட்டிற்கு இழுத்து வந்து அழைத்து வந்து லௌகீகத்தோடு சேர்த்து கொண்டு போகிறார் கடவுள். படுக்க போகும்போது என் தாயார் சொல்லுவார், எல்லா பேரையும் சொல்லுவாங்க, தாயே காளி, மாரியா தாக்கல கோட்ட காளி, அந்த காளி, இந்த காளின்னு அவ்வளவு காளி பேரு சொல்லித்தான் தூங்குவாங்க. தூங்கும்போது தலைமாட்டில வந்து அத்தனை பேர் இருப்பதாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. லௌகீகத்திற்கு அந்த ஆண்டவனை இழுத்து கூடவே கொண்டு வந்து பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளுங்க. நான் அன்றைக்கு எழுதியிருந்தேன், சரி, நான் ஒரு பத்திரிகையில கல்கியை எழுதி வருகிறேன், குலசேகர ஆழ்வார் என்பதை பற்றி. சைவம் வைணவம், சைவராக இருந்து வைஷ்ணவராக மாறியவர் அவர். அதுக்கு இவங்க கண்டிச்சு ஒருத்தர் கடலாசி எழுதியிருக்காங்க, ஒரு பத்திரிகையிலையும் எழுதியிருக்கிறார்கள். இது எனக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சைவ வைணவ சண்டை என்பது சம்பந்தி சண்டை, அதோடு அது நின்று கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒரே மதம் தான், ரெண்டுக்கும் சேர்த்து ஹிந்து என்று பெயர் கொடுத்தவன் இந்தியன் அல்ல, அது உண்மை. ஹிந்து என்று பெயர் கொடுத்தவர்கள் வெளியில இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த இந்து மதம் பரவிய பிற்பாடு தான் இந்தோனேஷியா என்று ஒன்று வந்தது. இந்தோ சீனா என்றதற்கு பேர் வந்தது. இந்தோ சீனா, தாய்லாந்துக்கு இந்தோ சீனா என்ற பெயரும், இந்தோனேஷியா என்ற பெயரும், இந்தியன் ஓஷன் என்கின்ற பெயரும், இந்திய நாகரிகம் இந்து நாகரிகத்தை வைத்தே பரவிய பெயர்களாக இந்த மத அடிப்படையிலே இருந்துதான் மற்ற மதங்கள் எல்லாம் கிளைத்து எழுந்த ஒன்றால் இந்து நாகரிகத்திலே. இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ளவேன். நம்முடையே இருக்கின்ற வேறுபாடுகள், சைவனாக இருந்தாலும் வைஷ்ணவனாக இருந்தாலும் சரி, ஹிந்து என்பதிலேயே ஒரு மனிதனுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமை. நீ ஒருவனை ஹிந்து ஆக்க வேண்டாம், ஹிந்து இதிகாசங்களை அவன் கையில் எடுத்துக் கொடுத்தால் அவன் ஹிந்துவாக ஆவான். ஹிந்து மதம் ஒன்றுதான் இயற்கையாகவே வளர்ந்த மதம். அந்த மதத்திற்கு என்று பிடித்த சனியன்கள் பலது உண்டு. சில காலங்களில் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், ஆலயம் தொழுவது சாணவம் என்று, இல்லறம் அல்லது நல்லறம் என்று, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், 800 வருஷங்களுக்கு முன்னாலே எழுதப்பட்ட கொன்றை வேந்தர். இது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் படித்திருக்கிறோம். அது இப்ப அரசாங்க பாடப்புத்தகம், 3 வருஷமா குழந்தைகள், 2 வகுப்பு குழந்தை படிக்குது. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், ஆலயம் தொழுவது சாணவம் என்று இல்ல, இல்லறம் அல்லது நல்லறம் என்று இல்ல, 2 பாடப்புத்தகத்துல. ஆலயம் தொடர்பு சாதகம் என்று உனக்கு பிடிக்காட்டி விட்டு, இல்லறம் கூட பிடிக்காது உனக்கு. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், அடுத்த வரைக்கும் அனுப்பாவது. ஆலயம் தொடர்பு எங்கான இல்லறம் வந்து, நான் உடனே கவர்னருக்கு போன் பண்ணி இப்ப படிக்கிற புத்தகத்தை படித்து விட்டு உன்னை பத்திரிகையில எழுதி உடனடியா இந்த பாட புத்தகத்தை வாபஸ் வாங்குங்கள் என்றுதான். பற்பலமான ஆசிரியர்கள் வேற உற்பத்தி ஆயிருக்கான் தெரியுமோ இந்த காலத்துல? குருகுல முறைக்கு பழையபடி திரும்பினால் ஒழிய நாடு உருப்படாது. ஒற்று பிழை எழுதினா அதற்கு பிறகுங்கிறதுக்கு இப்ப நான் காணும், அதற்கு பிறகு எழுதிட்டான். அவனுக்கு சொன்னேன்ங்கிறதுக்கு இச்சனாக காணும், அவனுக்கு சொன்னேன் எழுதிக்கிறான். இந்த ஒற்று பிழை இருக்குதுன்னு எல்லாத்தையும் திருத்தி விட்டு வாத்தியாரு கீழே குறிவு போட்டிருக்காரு, ஒற்று பிழை அதிகம். இப்ப நான் காணும், இந்த வாத்தியாரு தான் அவன் படிச்சாகணும். எல்லாம் பிஏ படிச்ச ஸ்டூடெண்ட் கோடி நமஸ்காரம் எழுதுனா கேடி நமஸ்காரம் எழுதுறேன். எவ்வளவு இங்க குருகுல கல்வியில நான் தேட்டாரம் தான் படிச்சேன். குருகுலம் மான் முறப்படி போன காலையில எழுந்திருச்சு நெத்தில பட்டியா விபூதி அடிச்சு பாட்டு பாடி ஆகணும். பொத்தியன்பாய் மூதலாகிய நல்ல பாடி முடிச்சு அதுக்கப்புறம் போய் குளிச்சு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட முடியும். இந்த குருகுல முறைன்னு ஒண்ணு வச்சு வளர்ந்ததுனாலதான் நம்முடைய மூலாதையெல்லாம் முறப்படி வளர்ந்து வந்தார். நாகரிக உலகத்தில் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு போனாலும் கூட அந்த விஞ்ஞானத்தின் சாதனைகளை சாதகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர ஆனால் அடிப்படை பண்பாடுகள் என்றைக்கும் மாற முடியாது. அடிப்படை பண்பாடு என்பது அப்படியே நிலை நிற்கின்ற ஒன்றாகும். அந்த பண்பாடுகளிலேதான் மனித நாகரிகமே நிலைத்து நிற்கின்றது. மனித நாகரிகமே நிலைத்து ஆடை இல்லாமல் வந்தோம், ஆடை இல்லாமல் போகிறோம். இடையில நடக்கின்ற வாழ்க்கையிலே எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், சிக்கல்கள், எவ்வளவோ விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம். மனுஷங்கிட்ட சொன்னா கேலி செய்கிறான் சில விஷயங்களை, துன்பங்களை பிறரிடம் சொல்லாதே. பல பேர் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள், சில பேர் கேலியும் செய்வார்கள். ஆனால் இறைவனிடம் சொல்லு, அவன் கேட்டுக்கொள்வார், காலம் வரும்போது உனக்கு உதவி செய்வார். ஆண்டவன் ஒருவன் தான், அதை கேலி செய்ய மாட்டான். வயத வச்சம் இவன் வாழ்ந்தாலும் விடமாட்டான், கெட்டாலும் விடமாட்டான். நல்லா இருக்கிறான்னு வச்சுங்க, தெரியாதா இவன் பயங்கரம், எப்படி சம்பாதிச்சான் தெரியுமா, திருட்டு போயாப்பா, கெட்டு போறான்னு வச்சுக்கிறேன். தெரியல எனக்கு, அன்னைக்கே தெரியும் இவன் விழுவான்னு எனக்கு தெரியும் என்பார். ஆயிரத்தி எட்டு இடையூறுகளுக்கு இடையில நாம் நம்பக்கூடிய ஒரே பொருளாக நிற்கின்றவன் பரம்பொருள் என்பதனும். ஆனால்தான் அவனுக்கு முன்னாலே ஆணவம் என்பது இல்லாமல் இருக்க தலை குனிந்து வணங்கு, தலைக்கு மேல கையை தூக்கி வணங்கு, தலை குனிந்து வணங்கு, தலை நிமிந்து வணங்கக்கூடாது, தலை குனிந்து வணங்கு. ஆணவம்ங்கிறது ஆண்மைக்கு அவம். முடியறக்கிறது கிராமத்தில் கோயில்ல போய் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. வேறு எங்க வர மொட்டை அடிக்க போறேங்க, மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. முடி இறக்கிறதுங்கிறது ஏன் முடி இறக்குறத வச்சா முடியின, இந்த ரோமத்துக்கு முடின்னு ஏன் பேரு? முடி என்பது மகுடம், உன் தலையில மகுடம் இல்ல. மகுடம் உள்ள ராஜாவானாலும் அவருக்கு முன்னாடி அதை இறக்கி வச்ச ஆகணும். உன் தலையில மகுடம் இல்ல, இருக்கிற மகுடம் இதுதான், அதை இறக்கி வைக்கல. ஓரடையா அதை இறக்கி வைக்கல என்பதால் முடி இறக்குதல் என்கிறான். அந்த ஆணவத்தை, மலத்தை, அகந்தையை அவனுக்கு முன்னாலே கொண்டு போய் இறக்கி வைக்கிறோம் என்பதற்காக. சென்டிமெண்ட்ஸ் என்று எதற்காக வைத்தார்கள் பண்பாடு என்றால் இவ்வளவையும் சேர்த்துதான். காலையில் எழுந்த உடனே கும்பிடு, குளி, குளிச்சுட்டேன்னு தவல்னால உடம்ப தேய்ச்சிக்கிட்டு பல பேர் போயிடுவார். நல்ல புறத்தையும் கழுவு, அகத்தையும் கழுவு. அகத்தை கழுவுவதற்கு ஆண்டவனை, புறத்தை புறந்தூய்மை நீரான் அவையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். வாய்மை மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது நாகரீகம், பண்பாடு, சமுதாய நாகரீகம், தனி மனித நாகரீகம். நான் குடிப்பது, உடம்பு கெடுத்துக் கொள்வது, மாம்சம் சாப்பிடுவது உடம்புக்கு கெடுதல் என்றால் அது என்னை பொறுத்தவரை. ஆனால் சமுதாய நாகரீகம் என்பதை கற்பித்தது மதம். தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், காட்டு பிராட்டியாக அங்கங்கே தெரிந்த மனிதன் ஊர்ந்து வந்து ஒரு இடத்தில் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சமூக வாழ்க்கையை மேற்கொண்ட போது இவன் இன்னார் என்று அடையாளம் தெரிவதற்காக தாய் வழியே வந்த சில உறவுகள், தந்தை வழியே வந்த சில உறவுகள் என்றெல்லாம் உறவுகள் பங்கிடப்பட்டு தந்தை வழி உறவு பங்காளிகள் என்றும், தாய் வழி பிறந்த அண்ணன் தம்பிகள் மாமன் மைத்துனர்கள் என்றும், இங்கே பெண்ணெடுப்பது என்றும், இவர்களெல்லாம் பங்குக்கு உடையவர்கள் என்றும் சில மரபுகள் எல்லாம் நம்ம கற்பித்து வைத்துக் கொடுத்தார்கள். எல்லாம் ஒண்ணுதான்னா அப்புறம் அக்காலம் கிடையாது, தமிழ் கிடையாது. தந்தை வழி உறவு என்பது பங்குக்குடைய உறவு, பங்காளிகள் உறவு. இது மாமன் மைத்துவம் உறவு. இங்கே மாமன் மகளை கேலி செய்யலாம், சித்தப்பா மகளை கேலி செய்யலாமா, கூடாது என்று சில சென்டிமெண்ட்ஸ், சில பண்பாடுகள், சில நாகரிகம், சில மரபுகள் என்று இந்து நாகரிகத்தில் உண்டாக்கி வைத்தார். அப்படி வைத்ததுனால்தான் ஒரு அடக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. தர்மம் தர்மம் என்று சொன்னபோது அது புரியாமல் இருந்தது, சட்டம் என்று சொன்னபோது அது புரிகிறது. தர்மமே சட்டமாக இருந்தால் அது புரியும், தர்மத்தை சட்டத்தோடு சேர்த்து பார்த்தால் அது புரியும். இங்க சோமசுந்தரன் ஒருத்தர் வந்தார், அவர் சட்டத்தோட தர்மத்தையும் சொல்லு, சட்டத்துல செக்ஷன் தான் இருக்கும், இத்தனாவது செக்ஷன் முடியுது. கூண்ல ஏறி பத்து சாட்சி ஒரே மாதிரி சொல்லிட்டால் நிரபராதி குற்றவாளி ஆயிடும், குற்றவாளி நிரபராதி. ஜெயிலுக்குள்ளே எவ்வளவு நடராஜி குற்றவாளி இருக்கிறார், உள்ளுக்குள்ளே முருகா கடவுளிடம் கடவுள்தான் நம்புறான், சட்டத்தை நம்ப முடியலையே, சட்டம் அது. ஆனால் தர்மம் எங்க போனாலும் விடாது, காலம் கடந்தாலும் விடாது. நம்ம நீண்ட காலம் வாழ்ந்தாலும் சரி, குறைந்த காலம் வாழ்ந்தாலும் சரி, இந்த மதம், இந்த மதத்தின் அடிப்படை என்பது ஒரு அற்புதமான அடிப்படை.